மாவீர மகுடம், கரும்புலி மேஜர் மறைச்செல்வன்.
வணங்குகிறோம்
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1999 ஆண்டின் மழைக்காலம் அது. சினந்துகளும் சில்லப்பிள்ளையாய் விட்டுவிட்டு மழை தூடிக்கொண்டிருந்தது. மழை நீரும் காட்டின் தரையமைப்பு எப்படி மாறிப்போயிருக்குமோ? அந்த மாற்றம் அனைத்தும் நிறைந்த காட்டுக்குள்ளால் பெய்து கொண்டிருக்கும் மழையில் அணைந்தபடி காட்டு மரங்கள் சிந்தும் நீர்த்துளிகளால் விரைத்தபடி ஒரு அணி காட்டை ஊடர்த்து வேகமாக நடந்து கொண்டிருந்தது. அவர்களின் வலுவுக்கு அதிகமான சுமைகள். அவற்றோடும் மணலாற்றிலிருந்து காட்டுக்குள்ளால் கனகராயன்குளம் நோக்கி சளைக்காமல் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த கனி வீரர்களிலே மிக உயர்ந்தவனும் அகன்ற நெஞ்சூர் உருவம், நீண்ட கால்கள், பெருத்தகைகள், குழம்பி போன தலைமயிர், அடுக்கடுக்கான பல்வரிசை, சற்று மிதந்து நிற்கும் ஒரு பல், பொது நிறம், கண்குழிக்குள் அலையும் கண்கள் எங்கோ எதையோ தேடிக் கொண்டிருந்தன. இப்படி அடையாளம் உள்ளோடு ஒருவன் அவன்தான் அந்த அணியை வழிநடத்திச் செல்லும் அணித்தலைவன் மறைச்செல்வன். அவனது நெஞ்சுக்குள்ளே தெரிந்த ஏக்கங்கள் அதை முகத்தில் சரிதம் வெளிக்காட்டிவிடாது தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு அணிகள் எட்ட வேண்டிய இலக்கு நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தார். இடையில் எதிர்ப்பட்ட தடைகளை தாண்டி செல்ல அதிக நேரம் தாமதமாக வேண்டியிருந்தது. தொலைத்தொடர்பு கருவி அவனை அழைத்தது. ஏதோ கதைத்தான், இன்னும் இலக்குகளை ஏன் அடையவில்லை, தாக்குதல் தொடங்கிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தடைகள் ஏராளம், அதை தெரிந்தும் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குறித்த இடத்துல நின்று தொடர்படுக்கிறோம் என்று கூறிவிட்டு உடனே தொடர்பை துண்டித்தார். போய்ச்சேர வேண்டிய இடத்துக்கும் அவர்கள் நிற்கப்படத்துக்கும் இடையே நீண்ட அந்த காட்டு போதிய கடக்க அவர்களுக்கு அந்த நேரம் போதாது. அதுவும் படை முகாம்களை கடந்து போக வேண்டியிருந்தது. வேகமாக எல்லோரும் நடந்தார்கள். அந்த காட்டு போதி அவனுக்கு பழக்கமானது. மரங்கள் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தான். ஏசி குரு எதிர்நடவடிக்கையில் அவன் பங்கெடுத்திருந்த போது அதே இடங்களில் பல நாட்கள் கண்விழித்து நின்றிருக்கிறான். அந்த இடங்கள் ஒவ்வொன்றிலும் அவன் தன் தோழர்களை பிரிந்து திரும்பியிருக்கிறான். அப்போதெல்லாம் இந்த ஆற்றல் சுட்டைக்க வேண்டும் என்று மனதுக்குள் குமரிக்கொள்வான். அது அவனுக்கு அந்த மரங்களுக்கும் தான் தெரியும். தொடர் சண்டை காலத்தில் காவலரனில் கடந்த நாட்களில் ஆற்றோர் எரிகணைகள் சினமும் வெறுப்பு மூட்டுபவையாக இருந்தன. ஒன்றாய் பதுங்கு குழியில் இருந்துவிட்டு தண்ணீர் எடுத்து வரவன வெளியில் சென்ற அவனிடம் அகவை குறைந்த தோழன் திரும்பி வர மாட்டான். அவன் எரிகணை வீச்சில் வீரச்சாவடைந்தோ அல்லது விழுப்பம் பட்டோ இருப்பான். காணாத தோழனை தேடிச் சென்று இருத்த வெள்ளத்தில் காணும் வேலைகள் எல்லாவற்றையும் சந்தித்தவன். இதற்கு காரணம் அந்த ஆற்றறைகள். அதை உடைக்க வேண்டும் என்று மனதுக்குள் அப்போதே முடிவெடுத்துக் கொண்டான். அதற்காகவே தலைவருக்கு கடிதம் எழுதி அனுமதி பெற்று தன்னையே வருத்தி பயிற்சி எடுத்து போது கரும்பொலியால் இலக்கு தேடி போகிறான். அவன் முதலில் நடந்த இடங்களை மீண்டும் காணுகின்ற போது மயிர் சிலிர்த்தது. நடையை விரைவுபடுத்தி வேகமானார்கள். பொழுது கருகின்ற நேரம்தான் அந்த இராணுவ முகாமுக்கு அண்மையாக வந்திருந்தார்கள். இந்த தாக்குதல் வெற்றிகரமாக முடிய வேண்டும், தேசம் வேண்டி நிற்பது அதுவே. வன்னியில் பெரும் நிலங்கள் பகை வல்வளைப்பால் குறுகி கொண்டிருந்த காலம் அது. நகரங்களையும் தெருக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாய் நாடு இழந்து கொண்டிருந்தது. இந்த அச்ச சூழலில்தான் ஓட்டச்சேற்று 1-2 என்று அம்பகாமம் பகுதியிலே முன்னேறி சில காவலர்களை விடுதலை புலிகளின் வித்துழர்களையும் எதிரிப்படை கைப்பற்றியது. வன்னியில் மக்கள் திகைத்திருக்கின்ற சூழலில் நெருக்கடி நிறந்ததாய் உணர்ந்த அந்த நாட்களில் தலைவரோ உலகுக்கு புலிகள் பலத்தை உணர்த்தும் நடவடிக்கைக்கான தாக்குதலில் இவர்களுக்கான திட்டத்தை வகுத்துக் கொடுத்திருந்தார். தேசத்துக்கும் போராட்டத்துக்கும் இடையூறும் நெருக்கடிகளும் வரும்போதுதான் இவர்களது பணி தேசத்துக்கு தேவைப்பட்டது. அவர்களும் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற துடிப்போடுதானே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கண்டி வீதியை கடக்க வேண்டும். கண்டி வீதியை கடக்கின்ற போது அந்த அகன்ற தார் சாலை மலைப்பாம்பின நீண்டு வளைந்து கிடந்தது. அதை குறுக்கறுத்து எதிரியின் கண்ணில் சிக்காது கடந்தார்கள். ஒருபுறம் அவர்கள் தேடி வந்த இலக்கு கனகராயன்குல படை முகாம், மறுபுறம் பவனியா. இரண்டுமே மறைச்செல்வன் திரும்ப திரும்ப பார்த்தார். பவனியாவை பார்க்கின்ற போது வேறு பல பழைய நினைவுகள் அவனை சூழ்ந்தன. ஆம், பவனியா அதுதான் அவன் பிறந்து வளர்ந்த இடம். அதற்கும் மன்னாருக்குமான நீளுகின்ற அந்த தெருக்கள் நினைவுகள் மீள அவனுக்கு மனதில் எழுந்தன. மன்னார் பவனியா நெடுஞ்சாலையிலேயே அந்த ஒரு நாள் 44 அப்பாவி தமிழ் மக்கள் சுட்டும் பட்டியும் குடும்பமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களது உயிரிழந்த சடலங்கள் ஆங்காங்கே வீதிகளிலே எரிந்தும் எரியாமலும் கிடந்தன. இந்த செய்தி உள்ளூர் செய்தியேடுகளில் பரவலாக வந்தபோதும் முகம் காணாத சொந்தங்களுக்காக இறங்கி சில கண்ணீர் துளிகள் சிந்தப்பட்டன. அப்பாவி மக்கள் படுகொலை என்று கண்ணை உறுத்தும் வகையில் பெரிய எழுத்தில் வெளிவந்த அந்த துயரம் மறுநாளே செய்தியேடுகள் போல மறைந்து போயின. அது இன்னொரு துயரச் செய்தியை அவனுக்கு காவி வந்தது. ஆம், அது அவர்களது குடும்பத்தில் பேரடியாக விழுந்தது. எல்லோரையும் போல அவர்களால் அந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பெரிய சமர் அரங்கிய ஒரு நொடியில் மாறியது. தளபதிகள் மூட்டை முடிச்சு கட்டை எதிரிப்படை பின்வாங்கியது. இடங்கள் எங்கு மகள அகல பரப்பி நின்ற எதிரிப்படை உடைந்த குளம் பற்றுவதைப் போல மிக வேகமாக கூடியது. அந்த சாதனையை எந்தவித இழப்புகளும் இல்லாது நடத்திவிட்டு மறைச்செல்வன் தலைமையிலான கரும்புலி அணி வெற்றிகரமாக தளம் திரும்பியது. வடகோர்மிலேயே ஓயாதலைகள் அடித்தபோது தென்மராட்சி பல இடங்களிலும் இவனது செயற்பாடுகள் இருந்தன. எப்போதும் தாயகத்தை பற்றியே நினைத்துக் கொண்ட அந்த வீரன் நாகர்கோயில் பகுதியிலே இலக்கொன்றுக்காய் விரைந்த போது இலக்கை நெருங்கும் முயற்சி அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கவும் எதிரிப்படை தாக்குதலை தொடங்கவும் சரியாக இருந்தது. இழப்புகள் எதுவுமில்லாத பிற தாக்குதல்களை நிகழ்த்தி தாய் நாட்டுக்காக வெற்றியை கொடுத்தவன் 2000 மே 10 அன்று நாகர்கோயில் மண்ணில் அவன் வீரகாவியமானான். ஓயாதலைகள் 3 நடவடிக்கையின் போது அன்று யாழ் மாவட்டம் நாகர்கோயில் பகுதியிலே நடைபெற்ற கரும்புலி தாக்குதலில் அவன் கரும்புலி மேஜர் மறைச்செல்வனாக வெளிமூடி போனான். ஆற்றறையை உடைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அந்த தேச புயல் துடிப்பிழக்கிற போது தன் சாவிலி ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லிவிட்டு போனது. அழுது கொண்டிருந்தால் அடிமைகளாவோம், துணிந்து கிழந்து விட்டால் வாழ்வோம், அல்லது வீரராய்ச்சாவோம் என்று கரும்புலி மேஜர் மறைச்செல்வனின் மாவீரமகுடம் கேட்டோம்.